உமாபதி சிவம் இரண்டாவது அதிகாரமாக உயிரவை நிலை என்ற தலைப்பில் உயிர்கள் அவற்றினுடைய தடத்த இலக்கணத்தை குறிப்பிடுகிறார். உயிருக்கு வகைப்படுத்துகிற பொழுது மும்மலங்களை உடைய விஞ்ஞானகலர் என்று, மும்மலங்களை உடைய சகலர் என்றும், அவற்றில் ஒரு மலம் நீங்கியவர்களை பிரளயாகலர் என்றும், இரண்டு மலம் நீங்கி ஆணவம் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் வாழுகின்ற உயிரை விஞ்ஞான கலர் என்றும் குறிப்பிடுகிறார். இவை ஆன்மாக்களாக வடிவெடுத்திருக்கின்ற உயிர்களுக்கு உரியது ஆகும். எனவே விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்று சொல்லக்கூடிய உயிர் வர்க்கங்களில் மனித வர்க்கத்திற்கு உரியது என்பதை நாம் கொள்ள வேண்டும். ஏன்னா உயிர்னு சொன்னா புல்லாயி, பூடாய், புழுவாய், மரமாயி, பல்லுருமாயி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், எல்லா பிறப்புகளுமே உயிரினுடைய பிறப்புகள் தான். ஆனாலும் கூட மும்மலங்களும் உடையதாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் சகலரையும் பிரளயாகலரையும் விஞ்ஞானகலரையும் உடல் மானிட உடல் எடுத்திருக்கக்கூடிய உயிர்களுக்கு குறிப்பிடுகிறார். ஏன் மற்ற உயிரிடத்தில் அவை இல்லையா என்று கேட்கலாம். வினையின் அடிப்படையில் தான் மாயை தோன்றுகிறது. வினையின் அடிப்படையில் தான் உடம்பு தோன்றுகிறது. வினையின் அடிப்படையால் நமக்கு இருக்கக்கூடிய மயக்கத்தின் அடிப்படையில் உடம்பு தோன்றுகிறது. இந்த உடம்பு அனுபவிக்கக்கூடிய பிராரத்த நிலையில் ஆணவ மலம் மட்டும் இருக்கக்கூடியதாக பிற உயிர்களை நாம் காண முடியவில்லை. மானிட வர்க்கத்தில் ஆணவ மலம் மட்டும் அறியாமையாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் மானிட வர்க்கத்தை ஜீவன் முத்தர்களை காணுகிறோம். ஆனால் ஆணவ மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் வினைகளை அனுபவிக்காத நிலையில் ஒரு நாய் போன்ற நிலைகளில் இருக்க முடியாது. ஏன்னா அவை வினையை அனுபவிச்சுதான் இருக்கு. அதே நேரத்தில் வினைகளை அனுபவிக்கிற பொழுது மேலும் அடுத்த பிறவிகளுக்குரிய வினைகளை அது செய்கிறது. ஆனால் ஜீவன் முத்தர்களுக்கு ஆகாமிய வினை இல்லை. ஜீவன் முத்தர்களுக்கு ஆகாமிய வினை இல்லை. ஆச்சாரியனுடைய உபதேசத்தை கேட்ட பிறகு அவர்களுக்கு ஆகாமிய வினை இல்லை. எனவே மானிட வர்க்கம்தான் பிறப்புகளிலேயே மனித பிறப்பு உயர்ந்தது என்று சொல்வதற்கு காரணம் மனித பிறவி. அதனால்தான் நாவுக்கரசர் கூட மனித பிறவியும் வேண்டுவதை மாநிலத்தேனர், இறைவனை காணக்கூடியதாக இருக்கக்கூடிய மனித பிறவி கிடைக்குமானால் மீண்டும் நான் மனித பிறவியில் பிறப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் மற்ற உயிர்களில் சில வர்க்கங்கள், சில உயிரினங்கள், இப்ப கருடன் என்ற ஒன்று இருக்கிறது, அது போய் திருவருள் பெற்று இந்த இறைவனை வழிபட்டு, அதுபோல எலி இருக்கிறது, எறும்பு இருக்கிறது, எங்க திருச்சல எறும்பீஸ்வரர் என்று சொல்லுகிறார்கள். எனவே எறும்பு ஞானம் பெற்ற நிலை உண்டு, கருடன் நிலை பெற்ற நிலை உண்டு, எலி ஞானம் பெற்ற நிலை உண்டால் அதெல்லாம் அவற்றினுடைய அதிநிலையில் ஞானம் பெற்ற நிலை. இறைவன் சில நேரங்களில் இவ்வாறு இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அவன் ஞானம் கொடுப்பது என்பது காக்கைக்கு திருவிளையாடல் பிராணியத்தில் வருகிறது, இணைய கறிக்குருவிக்கு உபதேசம் செய்த விளையாட்டு என்று வருகிறது. இவையெல்லாம் அந்தந்த பிறவிகளில் அந்தந்த உயிரினங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு பேரின்பம், அதான் நமக்கு பேற்றின் அருமைக்கும் என்று குறிப்பிட்டார். எனவே மானிட வர்க்கத்தில் மும்மலங்களுக்குரிய நிலையிலும் இருமலங்களுக்குரிய நிலையிலும் ஒரு மலத்திற்குரிய நிலையிலும் நாம் வர்க்கங்களை பிரித்துக் கொள்ள முடியும். ஆனால் மனிதனுக்கு அறிவு உண்டு, அது சிற்றறிவு, உணர்த்த உணர்கின்ற அறிவு. அந்த அறிவை வைத்துக் கொண்டே அவனை அறிவன் என்று, அந்த உணர்த்த ஒரு உணர்கின்ற அறிவை வைத்துக் கொண்டே நான் பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கான். பெரிய அறிவாளி என்று அரக்கர்கள் குலத்தை, இப்ப கந்தபுராணம் இருக்கிறது, கந்தபுராணத்தில் தானே எல்லாவற்றையும் தெரிந்தவன் என்று தன்னை அரக்கர்கள் தங்களை கூறிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், மனிதனாக பிறந்து மானிட வடிவத்தில் இருந்தாலும் அரக்கர்களாக இருந்தாலும் கூட தங்களுக்கு அனைத்தும் தெரியும் அறிஞர்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம். எனவே அந்த அறிவு நிலை என்ன? உனக்கு புலன்கள் இல்லை என்று சொன்னால் அறிவு எப்படி சொல்ல முடியும்? ஏதே நானும் இறைவனை போன்ற அறிவுடையவன்தான். ஏன்னா ஒரு வரியை நான் பார்க்கணும். சித்துப்பொருள் என்பது அறிவுடை பொருள். சித்து சத்துன்னு ரெண்டு சொல்ல இருக்கு சித்தாந்தத்துல. நமக்கு ரெண்டையும் போட்டு குழப்பிடப்படாது. சித்து சத்து அப்படின்னா சித்துன்னா அறிவுன்னு அர்த்தம், சத்துன்னா நிலையானதுன்னு அர்த்தம், நிலைத்த பொருள் என்று அர்த்தம். எனவே சத்து சித்து ஆனந்தம், சச்சி சித்தானந்தம் என்று சொல்லுகிற இறைவனுடைய பெருமைக்கு உண்டு. எனவே சித்து என்று சொன்னால் அறிவடை பொருள், ஆன்மாவும் சித்து பொருள் தான், இறைவனும் சித்து பொருள் தான். அந்த சித்து நிலை அற்றதுதான் ஜடப்பொருள், அதற்கு அசித்து என்று பெயர். அதுபோல சத்து என்று சொன்னால் நிலையானது என்று பெயர், அசத்து என்றால் அழியக்கூடியது என்பது பொருள். எனவே சித்தாந்த சில பாஷை சித்தாந்த பாஷைகள் என்று சொல்வார்கள், சித்தாந்த சொற்கள், அவற்றுக்கு நாம் பொருள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள என்றால் சில சிக்கல்கள் நமக்கு வருதல் உண்டு, பொருள் புரியாது, அந்த தொடர்களிலே வருகிற பொருள் புரியாது. எனவே சித்து என்று சொன்னால் அறிவு என்பது பொருள். அப்ப உலகம் அசத்து பொருள், உயிரும் இறைவனும் சித்து பொருள். அப்படியானால் சித்து என்பதனாலே நான் இறைவனுக்கு சமம் என்று கருத முடியுமா? இந்த கேள்விதான் நாம் பார்த்த கடைசி திருக்குறள். நீ சித்துப்பொருள் தான், இறைவனும் சித்துப்பொருள் தான், ஆனால் அவனுடைய சித்து வேறு, உனக்கு சித்து என்று பெயர் தந்ததை கூட வேடிக்கையாக இருக்கிறது என்று உமாபதி சிவம் சொல்லுகிறார். புலன்களினாலே அறிவை பெறக்கூடியதாக இருக்கக்கூடிய இறைவன் தந்த அந்த புலன்களினாலே அறிவை பெறக்கூடிய இந்த ஜீவன்கள் தங்களுக்கு அறிவு உடையவர் என்று சொல்லிக்கொண்டு திரிவது பொருத்தமுடையதா? வேடிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் புலன்கள் இல்லை என்றால் அறிவு கிடைக்காது என்று சொன்னார். அதுபோல இறைவனுடைய திருவருளால் இயங்கிக் கொண்டிருக்கிற நாம் நம்மாலே எல்லாவற்றையும் இயங்கிறது என்று கொள்வது தவறு என்பதுதான் இங்கே இந்த கனவு போன்றவற்றை சொல்லியும் ஐந்தாவது குறட்பாக பொறிகின்றி ஒன்று மலராது குந்திக்கு அறிவென்ற பேர். பதினைந்தாவது குறட்பா நல்லா புரிஞ்சுக்கணும். சித்துப்பொருள் என்பது இறைவனுக்கும் உயிருக்கும் உரையது, ஆனால் ஆதலால் இரண்டும் சமம் என்று கொள்ளக்கூடாது. ஏனென்றால் எதனையும் கருவிகள் இல்லாமல் அறியக்கூடியவன் இறைவன். அவன் செய்கிற பொழுதும் எந்த கருவியும் தேவையில்லை. இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று தான் இச்சைப்படுவானேயானால் அந்த இச்சா சக்தியினாலே அவன் படைத்துவிட முடியும், எந்த கருவியும் தேவையில்லை. நாம் ஒன்றை படைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மண்பானையை படைக்க வேண்டும் என்று சொன்னால் மண் என்ற ஒரு மூலப்பொருள் தேவை. ஆக மனிதனாக இருக்கின்ற நமக்கு சக்கரம் சக்கரமும் அதை தள்ளுகின்ற கம்பும் துணை கருவிகள், மண் முதல் கருவியாக அமைகிறது. எனவே இவை தேவை, ஆனால் இறைவனுக்கு அது தேவையில்லை. மாயை என்ற ஒரு பொருளை வைத்துக் கொண்டே எந்த கருவிகளும் இல்லாமல், இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இறைவன் எந்த கருவிகளும் இல்லாமல் உலகத்தையோ மற்றவற்றையோ படைக்கிறான். ஆனால் மனிதன் என்ற அறிவுடையவன் கருவிகள் இல்லாமல் தன் அறிவை பயன்படுத்த முடியாது. மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய கருவிகள் இல்லாமல் நிச்சயம் உன்னுடைய அறிவை பயன்படுத்த முடியாது. ஆனால் இறைவன் தானே பயன்படுத்திக் கொள்வான். இதுதான் ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள். ஆறாவது பாடலை பார்க்கிறோம். ஒளியும் இருளும் உலகும், அலர்கன் தெளிவில் இல்லனி என் செய்ய. உலகத்தில் இருளும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது. அதுபோல உலகமும் அனுபவிக்கக்கூடிய உலகமும் இருக்கிறது. ஒளி என்றால் நம் கண்ணால் காணப்படுகின்ற காட்சி, காணுகின்ற பொருளை எல்லாம் நாம் காண முடியும். சூரிய ஒளி இருந்தால் காண முடியும், அதான் ஒளி. அப்ப கண்ணினால் காணப்படுகிற பொருளும் இருக்கிறது, அதற்கு தடையாக இருக்கக்கூடிய இருளும் இருக்கிறது. இருட்டு வந்துச்சுன்னா நம்மால பார்க்க முடியவில்லை. கண்ணுக்கு ஒளி இருக்கிறது என்பது உண்மைதான், ஆனால் கண்ணுக்கு இருக்கிற ஒளியினாலேயே நாம் கண்ணுல ஒளி இருக்கேன்னு சொல்லிட்டு ராத்திரி இருட்டறைக்குள்ளே நுழைந்து நாம் எந்த பொருளையும் திடீரென எடுத்துவிட முடியாது. அது இறைவனுடைய திருவருள் தான் பவருடையது. வாழ்க்கையில எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம், இது அனுபவிக்க தெரிஞ்சும் கூட இறைவனை பற்றி நினைக்கிறது இல்ல. ஒளியும் இருளும், ஒளி என்பது காணப்படுகின்ற பொருளை காட்டுகின்ற தெளிவு, இருள் அதற்கு தடையாக இருக்கிற இருள், உலகம் அந்த பொருள்களை உடையதாக இருக்கிற உலகம். உலகத்துலதான் பொருள் இருக்கு, அதை நம்ம பார்க்கிறோம். அதை பார்க்கறதுக்கு தடையாக இருப்பது இருள். ஒளியும் இருளும் உலகம் இருக்கு. ஆனா கண்ணுல ஒளி இல்லைன்னா இத பார்க்க முடியாது. அப்ப இறைவனுடைய திருவருள் இல்லைன்னா அறியாமை என்ன, இறைவனுடைய திருவருள் என்ன, நம்ம உடம்பு என்ன அப்படின்னு தெரியாது. இதுதான் அந்த பாட்டினுடைய பொருள். இந்த பாட்டினுடைய பொருள் என்னன்னா, தானே உணரும் அறிவு இல்லை. உயிருக்கு தானே உணர்கின்ற, இறைவனுக்குத்தான் தானே அறியும் உணர்வு. அப்ப உயிருக்கு தானே அறிகின்ற உணர்வு இல்லை, புலன்கள் மூலமாக கருவி மூலமாகத்தான் அறிகிறது. அப்படி இருக்குமானால் அந்த ஆன்மாவுக்கு எது அறிவுறுத்துகிறது அப்படின்னா, இறைவன் தான் அறிவுறுத்துகிறான். அதுதான் ஒளியும் இருளும் உலகும். அலர்கண் தெளிவில் இல் எனில் என் செய்ய, கண்ணிலே உனக்கு இருக்கிற ஒளியில் ஞான ஒளி இல்லை என்றால் உனக்கு அதனால் என்ன பொருள்? இது காணப்படுகின்ற பொருளில் உண்மையானது, இது காண்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய இருட்டு, இந்த உலகம் நிலையாமை உடையது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால், மலர்ந்திருக்கிற கண் அலர்கண் மலர்ந்திருக்கு, கண் ஒளியும் இருக்கிறது. கண் ஒளியிருந்தும் இவற்றை நீ அறிவதற்குரிய நிலையில் உன்னிடத்தில் கண் ஒளியும் இருக்கிறது, சூரிய ஒளியும் இருக்கிறது. ரெண்டும் இருந்தாலும் இது நன்மை பொருள் அல்லது தீமை பொருள் என்று உணர்வதற்கு இறைவனுடைய ஞான ஒளி இல்லாமல் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் 50 பேர் பாடம் நடத்துறார், 50 பேருமா முதல் மார்க் வாங்கிடுறான், ரெண்டு பேர் தானே வாங்கியிருக்கா இல்லையா? இப்ப வந்து பிளஸ் டூல ரெண்டு பொருள் தான் வாங்கியிருக்க, அப்ப மத்தெல்லாம் வாங்கலையே. அப்ப அந்த பள்ளியில படிச்ச எல்லாருமே ஒரே ஆசிரியர் படிச்சவங்க தானே? அவரவர்களுக்கு இறைவனுடைய திருவருள் இருக்க வேண்டும். அந்த திருவருள் இருக்கிறவர்களுக்குத்தான் அதனுடைய முதன்மையை பெற முடியும். எல்லாரும் படிச்சவங்க எல்லாம் பாஸ் பண்ணிடுறான்னா அது இப்ப பாஸ் போட சொல்லிவிட்டான், அவ்வளவுதான், அவனா பாஸ் பண்ணல. படிச்சவனையெல்லாம் 8வது வகுப்பு வரை எவனையும் வேலாக்கூடாது, ஏன்னா எவனையும் அறிவுடையவன் ஆக்கிரப்படாது. அவனை அவ்வளவு பேரையும் இனாம் கொடுத்து சோம்பேறி ஆக்கணும், கள்ளுக்கடை திறந்து அவ்வளவு பேரையும் குட்டிச்சவராக்கணும், எல்லாரையும் பாஸ் போட்டு படிக்க விடாம பண்ணிடணும். இதுதான் நம்ம நாட்டினுடைய தலைவிதின்னு மறுபடியும் 5 வருஷத்துக்கு குத்தி டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. இனி ஒன்னும் பண்ண முடியாது. ஒளியும் இருளும் உலகம். அலர்கண், அலர்னா விரிந்த கண், தெளிவில் இனில், தெளிவு இல்லைனில். தெளிவு என்பது என்ன? இறைவனுடைய திருவருள். தெளிவு என்பது என்ன? இறைவனுடைய திருவருள். அலர்கண், மலர்ந்திருக்கிற கண் ஒளி இருக்கிறது, அல்ல தெளிந்த ஒளி வேண்டுமானால் இறைவனுடைய அருள் இல்லை என்றால் என் செய்ய? நீ இருட்ட புரிஞ்சுக்க முடியுமா அல்லது பகலை புரிஞ்சுக்க முடியுமா? அது எது நிலையானது என்று தெரிந்து கொள்ள முடியுமா, எது நிலையில்லாது என்று தெரிந்து முடியுமா? இறைவனுடைய அருள் இருந்தால்தான் முடியும். அப்ப உயிருக்கு அறிவு இருந்தாலும் அந்த அறிவை பயன்படுத்துவதற்கு இறைவன் துணை இல்லை என்றால் முடியாது. இது உயிரினுடைய இலக்கணம். உயிருக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் உயிருக்குரிய இலக்கணம் எல்லாம் இருந்தாலும், இப்ப ஒரு பழைய கால சினிமா படம் பூரி போறது எப்படின்னு ஒரு பொண்ணு கேட்பா, அதுக்கு ஏன் உனக்கு பூரி போட தெரியாதான்னு புருஷன் கேட்பான், ஏன் எனக்கு எல்லாம் தெரியுமேம்பா, அது எப்படி போடுறது சொல்லு, நீங்க முதல்ல சொல்லுங்கம்பா, அதை உடனே மாவை எடுத்துக்கணும், அதான் எனக்கு தெரியுமேம்பா, அத அப்ப அதுக்கடுத்து என்ன சொல்லு, அதுக்கு அதான் தெரியாதேம்பா, அதுல மாவோட சேர்க்கணும். இப்ப இது ஒரு நகைச்சுவை, ஆனால் அது நகைச்சுவை மட்டுமல்ல, எதையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு பிறருடைய துணை இல்லாமல் நம்முடைய அறிவு நிச்சயம் தெரிந்து கொள்ளாது. இதுதான் முக்கியம். அப்படியானால் 3 வயது 5 வயது பாலகர்கள் அறிவுடையதாக திகழ்ந்தால் என்றால் முன்வினை பயன், முன்வினையில் அதனால்தான் எழுமையும் ஏமாப்புடைத்து என்று வள்ளுவன் சொன்னான். ஒருமை கண் தான் கற்ற கல்வி, எழுமையும் ஏமாப்படி. போன முறை அவர்கள் இறைவனுடைய ஞானத்தை பெற்றதினாலே இந்த 3வது வயதில் ஞானப்பால் குடித்தவுடன் அவர்களுக்கு இறைவனை அறிந்து கொள்ளுகின்ற, அறிந்து கொண்டு பாடுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பக்கத்தில் இந்த சிவவாத இது கிடைக்கலையே, பக்கத்தில் அவரு எப்படி வேதம் சொல்லிட்டு இருக்கவரு எல்லாம் இவரவரும் பெரிய ஆளு, அவர் அப்பா. ஆனா உனக்கு கம்பி யாரா பால் தான், எச்சு பால் குடிச்சு யாரு இருந்தாருனா அவரு தோடு வச்சு வீண் பாடுறாரு, பிபிபிங்கிறாரு. அப்ப இவருக்கு தெரியலையே, அப்ப அவருக்கு தான் தெரிஞ்சிருக்குன்னா முன்னே அவருடைய முன் பிறப்பில் அவருக்கு கிடைத்த திருவருள். இன்றைக்கு இந்த சிவவாத இதற்கு கிடைக்கல, அப்பவும் பாருங்க கிடைக்காதனாலதான் காசு வேணும்னு கேட்டுவிட்டார். நான் வேள்வி செய்வதற்கு நீ எனக்கு காசு கொடுக்கணும். அன்னைக்கே அப்பிள்ளைகிட்டேந்து காசு வாங்கின முதல் தந்தை அவர் தான். வரலாறு தானே, முதல்ல பிள்ளையை சந்தேகப்பட்டவரு சண்டிகேசர். அப்பவே ஒளிஞ்சு பார்த்து பின்னாடியே மாமின்னாடியே போயிருக்காரு. எவ்வளவு பாருங்க இவருக்கு இப்ப பிள்ளைகிட்ட பணம் கேட்கிறாருப்பா, எனக்கு காசு கொடுனாரு. அவர் சொன்னார், இது உனக்கு மட்டும் வச்சுக்காது, சிறுகாலையில் இருக்க ஐயர்களுக்கெல்லாம் கொடுனாரு. அவர் இப்படி ஆயிடுச்சு ஞானசம்பந்தர், உனக்கு மட்டும் கொடுத்தா எனக்கு உனக்கும் பாசம் இருக்குன்னு அர்த்தம், அப்பன் பிள்ளைங்க பாசம் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். அதான் அட உட, நீ என்னுடைய தந்தை என்பதில்லை, வேதம் சொல்லுகிற அந்தனர். என வேதம் சொல்லுகிற அந்தனர் அனைவருக்கும் இது பயன்படுகின்ற வண்ணம் இந்த உலவாக்கிளி பெறுவாயாக என்று சொல்லுகிறார் என்றால், அதுதான் தன்னை மறந்து உலகத்தை நினைக்கக்கூடிய நினைப்பு. அதுதான் சம்பந்தருடைய நிலை. சம்பந்தருடைய வாழ்க்கையினுடைய நிலையை வைத்து தான் முதல் திருமுறையாக அவருடைய பாடலை வச்சாலே தவிர, அவர் ஐயருங்கிருக்கா முதல் திருமுறை வைக்கல. பல பேர் நாம் அப்படி சொல்லுவோம், இல்லை ஞானப்பால் கொடுத்ததுக்கா முதல் திருமுறை அல்ல. இந்த உலகத்தில் இறைவனுடைய திருவருள் பெற்றால் இந்த உலகத்திலேயே சஞ்சித வினையும் பிராரத்த வினையும் நீக்க முடியும் என்று பாடி காட்டியவர், என் பாடலை பாடினால் இந்த வினை தீரும், வினையை வெல்லலாம், விதியை வெல்லலாம் என்று சொன்ன ஒரே காரணத்தால் விதியை வெல்வதற்குரிய ஞானசம்பந்தரின் பாடல் முதல் திருமுறையாக வைக்கப்பட்டது. விதியை வெல்ல முடியும், நம்முடைய சைவ சமயத்தில் விதியை வெல்ல முடியும், பிராரத்த வினையை நீக்கி வெல்ல முடியும். எப்பொழுது இறைவனையே பாடி நினைத்துக் கொண்டிருந்தால் விதியை வெல்ல முடியும். எனவே அந்த விதியை வெல்ல முடியும் என்று வலிமை காட்டிய காரணத்தினாலேதான் திருமுறையாக அவருடைய முதல் திருமுறை வைக்கப்பட்டது. அது ஏனென்றால் காரைக்கால் அம்மையாருடைய திருமுறை எல்லாம் காலத்தால் முற்பட்டது என்றால் வைக்கப்படாத காரணம் அதுதான். எனவே தனக்காக பாடியவர்கள், தனக்கு இறையருள் கிடைக்க வேண்டும் என்று பாடியவர்கள் ஞானசம்பந்தர் ஒருவர்தான். என் பாட்டை பாடுங்கள், நான் இறைவன் என் உள்ளத்திலே இருந்தது பாடிய பாட்டு, நான் பாடிய பாட்டல்ல. தன்னை சொல்லுகிறதுக்கே திருஞானசம்பந்தம் பாடிய பாட்டுங்கிறார். அப்ப தன்னை மறந்தான திருஞானசம்பந்தம் சொல்றார். ஏனென்றால் ஞானசம்பந்தத்தை பெற்றதை சொல்லுதாது, பாலராவாயரை பற்றி சொல்லல. பாலராவாயர் என்பது அவருடைய பெயர். ஆனால் ஞானசம்பந்தர் பாடிய பாடல்கள் பத்தும், ஞானசம்பந்தர் பாடிய பாடல்கள் பத்தும், ஞான சம்பந்தம் கிடைத்தது இறைவனுடைய திருவருளால். எனவேதான் சேக்கலார் ஞான சம்பந்தத்தை இங்கே எழுதி காட்டுகிறார், சம்பந்தரானார் என்று காட்டுவார். எனவே அந்த நிலையில் தெளிவில் இனி என் செய்ய, இறைவனுடைய திருவருள் இல்லை என்றால் உன்னால் என்ன செய்ய முடியும்? இறைவனுடைய திருவருள் இல்லை என்றால் உனக்கு எல்லாம் இருக்கு, கண்ணு இருக்கு, கண் ஒளி இருக்கு, பார்க்கக்கூடிய பொருளும் இருக்கியா? ஏத்தப்பல ஒளி இருக்கு, இருள் இருக்கு, உலகம் இருக்கு, உனக்கு கண்ணுல ஒளியும் இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒழுங்கா தெரிஞ்சுக்கணுமா? எங்க அப்ப உனக்கு உனக்கு துணை செய்யலாம் முடியாது. அப்படியானால் உயிர் என்பது தானே அறிந்து கொள்ளுகின்ற இயற்கை அறிவு உடையது அல்ல, அது பிறரால் தரக்கூடிய அறிவை பெற்றது. சத்தை சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது, அங்க நீவை ஒய்த்தல் சதசதத்தாம் இறையாது. அப்படியே ஏழாம் சூத்திரத்தினுடைய பிழிவு இந்த ரெண்டு வரி. சிறஞான போதத்தினுடைய ஏழாம் சூத்திரத்தினுடைய பிழிவுதான் இந்த ரெண்டு வரிகள். சத்தை சத்து அசத்தை சாராது, ஏனென்றால் அசத்து அறியாது, அங்கன் இவை உயிர்த்தல் சதசத்தாம் உயிர். சத்து நான் அதை சொன்னேன், நிலைத்த பொருள். அசத்தை சாராது, நிலையில்லாத ஜடப்பொருளை அது சாராது. சத்து நிலைத்திருக்கக்கூடிய இறைவன், அசத்து நிலையில்லாத பொருள். அசத்தை சார வேண்டிய தேவையில்லை. ஏன்? இப்ப எனக்கு முன்னாடி இந்த டம்ளரும் இந்த பாட்டிலும் இருக்கிறதுனால இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். கடிகாரம் எனக்கு முன்னே இருப்பதனாலே தெரிஞ்சு கொள்கிறேன். இறைவனுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. யாவையும் சூன்யம் சத்து எதிராதலி, யாவையும் சூன்யம் சத்து எதிராலி, கிருஷ்ணா யவாடா அப்படின்னு கூப்பிட்டது வளப்புத்தாய். ஏண்டா எல்லாரும் இந்த யாதவர் கூட்டம் பூரா நீ மண்ணை தின்னுட்டா மண்ணை தின்னுட்டான்னு சொல்றாங்களே, திண்ணியாடா நான் ஒண்ணு திங்கலாமா அப்படின்னா, ஏடா தி வாய காட்டு பாக்கலாம், வாய திறந்தா மண் இருக்குன்னு பார்த்தா உலகமே இருக்கு. ஏனென்றால் இறைவனுக்குள் உலகம் அடக்கம். எனவே அவன் இறைவன் உலகத்தை பார்க்க வேண்டிய தேவை. ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்தா தானே பார்க்கலாம், எனக்குள்ளே இருக்கிறது எப்படி பார்க்க முடியும்? எனக்குள்ளே இருக்கிற உயிரை என்னால பார்க்க முடியலையே, எனக்குள்ளே இருக்கிற உயிரை என்னால பார்க்க முடியலையே, எனக்கு முன்னாடி இருக்கிற என் மனைவியை பார்க்க முடியுது, என் உயிரே கண்ணே மணியே. அது உயிரா? கண்ணே மணியேங்கிறோம் எப்ப? அப்ப எல்லாம் சொல்ற ஆனா திரும்ப நீங்களே என்ன கடவுளே உலகத்தில் இருக்காருன்னா உலகம்ங்கிறது கடவுள் இருக்கிற இடம் நினைக்கிறீங்களா? நீங்க உட்கார்ந்துருக்கா பெஞ்சா இருக்கலாம், கடவுள் உட்கார போது ஏன் அப்படியே படத்து சின்ன திரையில காட்டுறான், அதோ ஆகாயத்துல அப்படியே போற மாதிரி? உங்களை சொல்ற போது தரைய காட்டி, நடந்து வர்றதை காட்டி, உங்க காலை காட்டி டைரக்ஷன் பண்றான். சாமி வர்ற போது சாமி வேஷம் போட்டு இப்ப வராருன்னு வச்சுங்களே, அது எப்படி காட்டுறான்? அந்தரத்துல வர மாதிரி காட்டுறான். அவருக்கென்று தாங்குகின்ற எந்த பொருளும் இல்லை, அவரே தனக்குள் அடக்கிக் கொண்டிருக்கிறதால் தாங்க வேண்டிய சக்தி இல்லை. அதனால கடவுள் உலகத்தில் இருக்கான்னு சொல்ல முடியாது, கடவுளுக்குள்ள உலகம் இருக்கு. எப்படின்னு சொன்னா, ஒன்னு சொன்னா சத்தம் நீங்க சிரிச்சப்படாது, என்ன எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வெளியே படம் போட்டு காட்டினாலும் அது அப்படித்தான் இருக்குன்னு எப்படி தெரியும்? அத ஒரு படத்தை போட்டு உடனே ஒரு ஸ்கேன் தானே எடுக்கிறான், ஸ்கேன் எடுக்கிறான். நீங்க அந்த ஸ்கேனை நம்புறீங்களே தவிர உங்களை நம்பல. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அறிவு அவ்வளவு பெரிய அறிவுன்னு தெரியல, உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கே தெரியணும்ல. ஒண்ணுமில்லாத ஜடப்பொருளாக இருக்கிற ஒளிக்காட்சி எடுத்து ஸ்கேனை அந்த கருப்பு திரையில வெள்ளத்திரையா காட்டுனா அது உங்களுக்கும் புரியல, அது ஏதோ படிச்சவன் சொல்றத நம்புறிய. அது நம்புறதுக்கு அப்புறம் 2 லட்சம் கொடுத்த பிறகுதான் ஒழுங்கா இருக்கிறது அவங்க எடுத்தான்னு தெரியுது. ஒழுங்கா இருக்கிறதே கூட அவன் இல்லைங்க, இந்த இடத்துல விட்டு போச்சு, இதை ஆபரேஷன் பண்ணுவோம், 2 லட்சம் தாங்குறேன். கடைசியில உள்ள போயிட்டு மயக்க மருந்து கொடுத்து திரும்ப மயக்க மருந்து தீர்த்து வெளியே உணர வச்சுட்டேன், ஒண்ணுமே செய்யல, 2 லட்சம் பழுத்துது. எவ்வளவு பாருங்க. இப்ப அவர்கள் கேட்டது கேள்வி போல, உலகத்திற்குள்ளே இறைவன் இருந்தால்தானே அந்த உலகத்தை அவன் வாயில் பார்க்க முடியும் என்று சொல்கிறார். இல்லை, நான் இன்னொன்னு சொன்னா சொல்ல வந்தேன், அதை விட்டேன். இப்ப நீங்க இரவுல படுத்திருக்கிறீங்க, உங்க மருமகளோட உங்களுக்கு சாயங்காலம் சண்டை நடந்தது, ராத்திரி படுத்திருக்கிறீங்க. ஏன்னா பெரியவங்களா இருக்கனாலும் மருமகளை சொன்னேன், இப்ப சின்ன பிள்ளையா இருந்தா மாமியான்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா எங்களுக்கு மாமனாருக்கும் சண்டை வராது, ஏன்னா நாங்க உங்களுக்கு அடிமைங்கிறது எங்க அப்பா உங்க மாமனார் எங்களுக்கு தெய்வம், ஆனா அதை பத்தி பேசிக்கிறாரு. சண்டை சாயங்காலம் சண்டையாச்சு, ராத்திரி படுக்கிறிய, படுக்கிற போது மருமகளுக்கு உங்களுக்கு சண்டையில மருமகளை கருவாரால வெட்டுற மாதிரி காட்டுறீங்க, எந்த இடத்துல இருந்துகிட்டு வெட்டிங்கிறதையும் காட்டுறீங்க. அந்த இடத்துல மறுபடியும் காலையில போய் பார்த்து, இந்த இடத்துல தானே என் மருமகளை வெட்டினேன் ராத்திரி கனவுல, இப்ப எங்கே அவள், அர்த்தம் இல்லையன்னு சொல்ல முடியுமா? அது கனவு. இறைவனுடைய திருவருள் கூட, அதனாலதான் கனவையும் நினைவையும் சொல்கிறார். இறைவனுடைய இயக்கம் கூட நம்மால் அறிய முடியாத இப்படித்தான் நடந்திருக்கும் என்று சொல்லுகிற கனவு போன்றதை தவிர உண்மையில் நாம் அறிந்தது இல்லை. உண்மையில் நாம் அறிந்தது, கடவுள் இப்படி இருப்பார் என்று உணர்ந்து ஒரு கனவுல காப்பாக்குற மாதிரி. சில பேர் ராத்திரி கனவு கண்ட எந்திரிச்சு கத்திருப்பாங்க, ஏண்டி கனவு கண்ட அப்படின்னா, எந்தவோ தெரிய ஒரு மோசமான கனவை பார்த்தேன் சொல்றாங்களா இல்லையா? மோசமான கனவு கண்ணு, மோசம்னா என்ன அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏதோ தெரியல மோசமான கனவு, ஒரு பயங்கர கனவுங்கிறான், மோசம் கூட சொல்ல பயங்கர கனவுங்கிறான். என்ன பயங்கரம்? கொண்டாட்டி அப்படியே பூத மாதிரி வந்து தோண்டிருப்பாங்க. சத்து அசத்தை சாராது, சத்து நிலைத்த பொருள், அசத்தை சாராது. அதுபோல அசத்து அறியாது, அசத்துக்கு அறிவு கிடையாது, ஜடப்பொருளுக்கு அறிவு. ஆனா சத்து சித்துன்னு சொல்லல, சத்து நிலையற்ற ஜடப்பொருளுக்கு அறிவு இல்லை. அங்கன் அவை இரண்டையும் உயிர்த்தல் அது சத்தாம் உயிர், உயிர்த்தல் சதசத்தாம் உயிர், இரண்டையும் உயிர்த்தல் அனுபவித்தல், எதை? சத்து பொருளையும் அனுபவிக்கும், அசத்து பொருளையும் அனுபவிக்கும். இப்ப அசத்து பொருளாக இருக்கிற இந்த தண்ணீரையும் கேட்பதற்கு திடீர்னு நமக்கு பாட்டில் வந்தது, தண்ணி போட்டாதான் எல்லாம் புரியும். இந்த தண்ணியை சொல்றேன், அப்ப தண்ணி இருந்தா தான், தண்ணி என்ற ஒரு பொருள் அதை அனுபவிக்க முடியும், அது ஜடப்பொருள். அதுபோல இறைவனாக இருக்கின்ற இறைவனை நினைக்கிற பொழுது அவர் இப்படி நமக்கு அருள் தருவார் என்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகி தேவாரம் திருவாசகம் பாடுகிறோம். பாடுகிற பொழுது நம்ம எரியாமலே கண்கள் இந்த கண்ணீர் வருகிறது என்று சொன்னால், திருவாரத்தை பாடுகிறவர்கள் கண்ணீர் வராமல் இருக்க முடியாது என்று சிவபிரகாசர் சொல்வார். எனவே அந்த தண்ணீர் வருகிறது என்றால் நம்முடைய எண்ணத்தில் கடவுளையும் அறிந்து கொள்கிறோம், உய்த்துணர்கிறோம். அதனால்தான் உய்த்தல் நர், உய்த்தல் சதசத்தாம் உயிர். அப்ப உயிருக்கு என்னடா பேருன்னார், உயிருங்கிற பேர் இல்ல சித்தாந்தத்தில், அதுக்கு பேர் இனிமே என்ன, சதசத்து. சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும் ரெண்டையும் அறியக்கூடிய அறிவு. அதனாலதான் தடுமாறி நிற்கும், ஒரே அறிவா இருந்தா ஒழுங்கா இருக்கும். அந்த அறிவு தடுமாறுகிற பொழுது இறைவன் அருள் கொடுப்பானே, ஆனால் அவனை மட்டும் அறிகின்ற அறிவு வருகிற பொழுது நாம் இறைவனுடைய திருவருளை அடைகிறோம். அடுத்தது எட்டாவது, இருளில் இருளாகி எல்லிடத்து எல்லாம். அப்ப நாமே இறைவரையும் அறிகிறோம், ஜடப்பொருளையும் அறிகிறோம், அது போகப் பொருளையும் அறிகிறோம். அப்படி அறியக்கூடிய பொருள்கள் இந்த இடத்தில் உண்டா, உலகத்தில் வேறு உண்டா? உதாரணம் இல்லாமல் சொல்ல முடியாது இல்ல. அதுதான் சொல்றார், இருளில் இருளாகி எல்லிடத்து எல்லாம் பொருள்கள் இலதோ புவி, பொருள் இல்லாமலா இருக்கு இந்த உலகத்துல? இருளிடத்தில் இருளாக இருக்கும், ஒளி இடத்தில் ஒளியாக தோன்றும். எனவே மயக்கத்தை தரக்கூடிய நிலையில் மயக்கப் பொருளாக இருக்கும், தெளிவான பொருளை தெளிவாகவும் தரும். படிகம் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய நிறத்தையும் காட்டும், தான் சார்ந்திருக்கின்ற நிறத்தையும் காட்டும். அப்ப பழுங்கி என்பது தன்னையும் காட்டும், தன்னை சார்ந்திருப்பதையும் காட்டும். அதுபோல உயிரானது தன்னால் அறிய அனுபவிக்கக்கூடிய போகத்தையும் அனுபவிக்கும், அதுபோல இறைவனையும் அனுபவிக்கும். எப்படி ஒரு அந்த வெறும் கண்ணாடி கல்லுக்கு ஒரு இரண்டு குழு செயல் இருக்கிறதோ, அதுபோல இலதோ புவி இந்த உலகத்துல இல்லாமையா இருக்கு, அதுல ஒண்ணுப்பா நீ. அப்ப என்ன அர்த்தம், நீ மட்டும் ரெண்டு பொருளையும் அறியணும் இல்ல, உன்னை போலையும் சில பொருள்கள் இந்த உலகத்து, நீ ரெண்டையும் சதசத்தாம் உயிரினா உனக்கு திமிர் வந்துடப்படாது. சதசத்தாம் உயிரா உன்னையும் தெரியும், உன்னையும் தெரிஞ்சுக்கிறேன் இறைவனையும் தெரிஞ்சுக்குவேன், அப்ப நான் எப்படி பெரிய ஆளு அப்படிங்கிறத தட்டார் மாட்டேன். ஏ உன்ன போல பல பொருள் உண்டப்பா, பேசாம இரு, அதுல ஒண்ணு நீ. உயிருக்குரிய ஏற்றம் இந்த இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்படவில்லை. உயிருடைய தன்மை குணம், உயிருக்கு என்ன தன்மை இருக்கிறது என்ற இலக்கணம் தான் சொல்லப்படுகிறது. எனவே இரண்டையும் அறியக்கூடிய இலக்கம் இருப்பதால் நீ பெருமை உடையவன், உயர்ந்தவன் என்று எண்ணிவிடாதே. அதனால இருளில் இருளாகி இருள் வந்த காலத்தில் அந்த பொருளை மறைத்து நாம் அறிய முடியாத வண்ணமும், எல்லிடத்து எல்லா பகல் அர்த்தம், அல்லங்காடி எல்லங்காடி என்றெல்லாம் சொல்வார்கள். எனவே எல் அல் அல்லங்காடி என்றால் இருட்டு கடைகள், எல்லங்காடி என்றால் பகல் கடைகள் என்பது பொருள், எல் என்றால் பகல் என்பது பொருள். எல்லிடத்தில் எல்லாம் பகலிடத்தில் பகலாக தெரியும், ஒளி வந்த காலத்தில் அது நமக்கு தெரிகிறது, இருள் இருக்கிற காலத்தில் தெரியவில்லை. எனவே நமக்கு தெரிஞ்சது இருக்கு தெரியாதும் இருக்கு. அப்படிப்பட்ட பொருள்கள் ஏதோ புவி, உன்ன போல இந்த உலகத்துல பொருள்களும் இருக்குப்பா. ஆகவே அந்த வகையை சார்ந்தவன் தான் நீயே தவிர இறைவனுக்கு சமமாக ஆகக்கூடியவன் இல்லை. உமன் கண் போல ஒளியும் இறையுருளே, உன்னிடத்தில் இறைவனும் இருக்கிறான் அறியாமையும் இருக்கிறது, நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பார்த்து உமாவது சொல்கிறார், உன்னிடத்தில் இருளும் இருக்கிறது, அறியாமை, இருள் என்றால் அறியாமை என்பது பொருள், உன்னிடத்தில் அறியாமையும் இருக்கிறது, இறைவனுடைய திருவருளும் உள்ளே இருக்கிறது. ஆனால் ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளே, ஆனால் உள்ளத்துக்குள்ள இருள், நமக்கு எவ்வளவுதான் இறைவனுடைய திருவருள் இருந்தாலும் நமக்கு அது தெரியாமல் அறியாமையுடையவர்களே இருக்கிறோம். ஏன்யா நம்மிடத்துல இறைவனுடைய திருவருளோடு, உயிர்ல இறைவனுடைய திருவருளும் இருக்கு அறியாமை இருக்கு, ஒரே பொருளில், உயிர் என்ற ஒரே பொருளில் இறைவனாக இருக்கிற ஒளியும் கலந்திருக்கு, அறியாமையா இறைவனாகிய ஒளியும் கலந்திருக்கு, அறியாமையாகிய இருளும் கலைந்திருக்கு. இருபா இருபதுல அது ரொம்ப அழகா சொல்வார், ரெண்டும் இருக்கே, நீயும் இருக்கிற அதோட அறியாமை இருக்கே, இது என்னப்பா, அது ரெண்டு பொருள் எப்படிப்பா ஒரு இடத்துல இருக்க முடியும், இல்லை ஒன்று மேலிட்டு இருக்கிற பொழுது ஒன்று அதில் அடங்கி இருக்கும், அறியாமை மேலிட்டு இருக்கிறது. அதனால இறைவனுடைய திருவருளை நாம் இன்னும் உணர முடியல. இறைவனுடைய திருவருள் ஞானசம்பந்தர் நால்வருக்கு இருந்தது, அதனால அவர்கள் அறியாமையை கீழே தள்ளி இறைவனையே கண்டுகொண்டு வந்தார். அவரோடு போனவர்களுக்கு அறியாமை மிக்க இருந்தாலும் இறைவனை தெரியல, அவர்கள் இறைவனை பாடுகள். அதனாலதான் அந்த கணவனை ஓடி வந்த இட்டு இஷ்டங்கிட்டு போன கணவனோட வந்தவர், கணவன் இஷ்டங்கிட்டு போன கணவன் பாம்பு அடிச்சு இஷ்டு போனான், இஷ்டங்கு வந்தது தானே, இஷ்டங்கு வந்தது, அது அந்த காலத்துல இஷ்டங்கு வந்ததெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுது. அதனால நம்ம பிள்ளைய தப்பா நினைச்சுக்கப்படாது, அதுகளும் வாழ்க, ஞான சம்பந்தர் போல நாமும் இருந்து வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தியா, இல்லையா? அது நமக்கு தெரியாமலே போய் பேஸ்புக்ல எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அதனால அது உண்பு. அப்ப இஷ்டகிடு பண்ண புருஷன் இறந்து போயிட்டான், பாம்பு அடிச்சு. புருஷன்னு தழுவவும் முடியல, அதுக்காக இறந்து போன வந்தவனோட விட்டுட்டு கைவிட்டு போன பிறகு அடுத்தவனை தேடி போறான்னு போக முடியல. கத்துது ஒளி, அந்த ஒளி சாமி கும்பிட்ட எல்லார் காதிலையும் விழவில்லை, ஞானசம்பந்த காதில் மட்டும் விழுகிறது. அந்த ஒளியை கேட்டு மீண்டும் வருகிறார். இந்த ஒளியை நீக்கி இறைவனை பார்த்து பேசுகிறார். ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை செஞ்சுட்டு மறுபடியும் சாமி கும்பிட போறார். இறைவா, உன்னால் தான் இந்த கல்யாணம் நடக்கிறது, என்னால் அல்ல. நான் செய்து வைத்ததற்குரிய காரணமாக இருக்கலாம், கருவியாக இருக்கலாம், அது உன்னால் தான் நடந்தது என்பதை நான் இங்கே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி காட்டுகிறான். அதை சொல்லுங்க சொல்றார். ஊமன் கண் போல ஒளியும், ஆந்தைக்கு பகலிலும் கூட கண் தெரியாது. கண் இருக்கு ஆந்தைக்கு, நம்மளோட கண்ணு பெருசாவே இருக்கு. நம்ம அதனால சொன்னேன், அந்த ஒரு பொண்ணை பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு, கண்ணு மாத்திரம் ஆந்தை கண்ணா இருக்குன்னா. ஆந்தை போல முட்டை கண் போல இருக்கிறது, கண்ணு நீண்டு இருக்க வேண்டும். நீண்டு இருந்தால்தான் அந்த கண் மனிதனுடைய கண். அதுக்கு உருண்டு இருந்தால், நீண்டு இருந்தது உருண்டு இருந்தால் ஆந்தை கண். எனவே ஊமன் கண் போல, ஊமன் என்ற ஆந்தையினுடைய கண் ஒளி இருந்தாலும் இருட்டு போல, ஒளியும் மிக இருளே. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் நம்மிடத்தில் அறியாமை மிக்கிருந்தால் அறியாமைதான். இறைவனுடைய திருவருள் இருந்தும் ஒண்ணும் முடியும், ஏன்னா நம்ம அறியாமை இருக்கு. அறியாமை நம்ம தான் போக்கலையே, அறியாமை போக்குவதற்கு மனசே இல்லையே. மிக இருளே, இருளே யாம், இந்த யாமன்கிறது யாம், இருளே யாம். மண் கண் காணாவை, இறைவனுடைய திருவருளால் நாம் அந்த கண்ணினால் ஞானத்தை பார்க்கவில்லை என்றால் அது நம்முடைய கண் இருட்கண்ணுதான். நீ கண்ணு வச்சிருந்தால் ஒளி பொருந்திய கண் என்று நினைக்காதே, இருட்டு கண்ணுதான். ஏனென்றால் இறைவனுடைய திருவருள் உனக்கு கிடைக்கல, இறைவனுடைய திருவருளில் கிடைக்காதனால உன்னுடைய கண் இருட்டு கண்ணுதான். எது போல என்றால், ஆந்தையின் கண் இருந்தாலும் பகலில் அதனுடைய கண் தெரியாதது போல. கண் இருக்கு, பகல்ல தெரியல. உனக்கு இப்ப கண் இருக்கு, இருட்டா இருக்கனால உனக்கு இறைவனை தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஊமன் கண் போல ஒளியும் இறைவனுடைய திருவருளும் மிக இருளே, மிகுந்த அறியாமையே. ஆம், கண் மண் கண் காணா அவை, இறைவனுடைய திருவருளாகிய ஞானக்கண் கிடைக்காதவரை, காணாபவை, காணாத வரை வரைன்னு அர்த்தம், காணாபவை. உன் இறைவனுடைய திருவருள் பார்வை ஞான ஒளி கிடைக்கவில்லை என்றால், ஞானம் என்பது ஆச்சாரியனால் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஆச்சாரியராக இருக்கக்கூடிய இந்த பெருமக்கள் தந்திருக்கின்ற இந்த நூல்களில் காணப்படுகிற செய்திகள், அவற்றால் தான் நாம் இறைவனை அறிந்து கொள்ள முடியும். அந்தளவு ஆற்றுயிர் அந்தோ அருள் தெரியது, என்றளவு ஒன்று இல்லா இடர். என்னைக்கு தான் நாம சாமியினுடைய அருளை பெறப்பறமோ தெரியல. ஆக இறைவனுடைய அருளை பெறுவதற்காக வாழ்வதுதான் உயிர், அதான் பொது இலக்கணம். இறைவனுடைய அருளை பெறுவதற்காக உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் உயிர். அதைத்தான் இந்த குறளிலே சொல்கிறார், அந்தளவும் ஆற்றும் உயிர். அனாதியாக தோன்றிய காலம் தொட்டு ஆதியாக, அந்தளவும் நம்முடைய உயிர், அந்தளவும் தோன்றிய உயிர், அனாதி. காலம் சொல்ல முடியாது, அனாதி வேறு ஆதி வேறு. அனாதி என்றால் காலம் சொல்ல முடியாத ஒரு நிலை, ஆதி என்றால் காலம் சொல்ல முடியும். காலம் காரணம் இவையெல்லாம் சொல்ல முடியும். அனாதி என்றால் காலம் காரணம் இவை சொல்ல முடியாது. எனவே அனாதி காலம் தொட்டு தோன்றியிருக்கிற உயிர் அந்தோ அருள் தெரிவது இன்றளவு. இன்னைக்கு சகலம் பெற்றிருக்கிறோம், இன்று இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு கையும் வாழ்த்த வாயும் தாழ்த்த சென்னையும் கிடைத்திருக்கு. கிடைச்சிருந்தாலும் இன்னும் அறியாம இருக்கமே, அதுதான் சகலம். இன்று நாம் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு, வாழ்த்துவதற்கு, வாய் தாத்துவதற்கு, இறைவனை வணங்குவதற்கு எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனை நாம் வீணாக நாம் படைச்சோம். அதான் சொல்லுவேன், இப்ப கை காலையில் எப்படி சார் இறைவனுக்கு? நான் ஒண்ணும் இல்ல, காலையில எந்திரிச்சோன்னு மனைவி கையால காப்பி டீ வாங்கி குடிக்கணும்னு இந்த கை காரியத்தை, காலையில எந்திரிச்சோன்னு இறைவனுக்கு பூப்பிடுங்கணும் மாத்துங்க, இதான் ஞானம். காலை எந்திரிச்சோட காப்பி சாப்பிடுற கை நிட்டமா இல்லையா? ஏன்னா கை நிட்டாம நாமளே போட்டு சாப்பிட்டாலும் கையால தான் சாப்பிட போறோம். ஏன்னா நாங்க தான் பாதி நாள் போடுறோமோ வச்சுங்களேன், அதனால தப்பு இல்லை. ஏன்னா மாறுதுல காலம், எப்பொழுதுமே நீங்களே சமைக்கணுமா? நாங்க சமைச்சா தான் நல்லா இருக்கும்னு நாங்க இப்ப வந்துட்டோம், வேற ஒண்ணும் இல்ல. அதனால காலை எந்திரிச்சோன்னு காபி சாப்பிடுறதுக்குன்னு இந்த பயன்படுத்திய கையை காலையில் நீரில் தன்னை சுத்தமாக்கி கொண்டு இறைவனுக்கு பூப்புடுங்கினால் அதுதான் ஞானம் பெறுவதற்குரிய வழி. சார், ஞானம் பெறுறது ஞானம் பெறும்னா பொண்டாட்டி ஞானம்னு பேர்ல பொண்டாட்டியை பெறுறது இல்ல. ஞானம் என்பது இறைவனுக்கு தொண்டு செய்து அவனுடைய அருளை பெறுவது. நம்ம காலால இருந்து வாக்கிங் போறோம்னா அந்த காலத்து வாக்கிங் போனா கோயில சுத்துறான்னா, இப்ப கோயில சுத்தாம பெருமனை பூங்காவை சுத்திக்கிறான், இல்ல ரயில்வே கேட்டுக்கு சுத்திக்கிறான். அந்த காலத்து அதெல்லாம் வந்து காலையில இருந்து இறைவருமான எஞ்சியவான் இத்தலும் எம்பிரான் கோயில் புக்கு. அப்ப கோயில் பூந்துன்னா ஒரு கூட்டமா இருக்கிற இடத்துல தான் பூந்தான்னு சொல்லுவான். பெரிய இடத்துல சொன்னாதான் பூந்தல் வரும், பூதல் வரும், இல்லாட்டி செந்துன்னு படிப்பார். அவர் பூந்துன்னார். ஏன்னா எந்த வழியில எங்க போனாலும் ஒரே பெரிய இதுவா இருக்கு. திருவாரூர்ல போனா நாலு பக்கமும் இருக்கு, எந்த வழியா போனோம்னா திரும்பி வர தெரியாம முழிக்குது. அப்புறம் அங்கங்க சொல்லிவிட்டு அவன் பஸ்ல இருந்து காரை வச்சுக்கிட்டே இருக்கான், என்னடா போன ஆள ரெண்டா காணுமே, இது ரெண்டு எங்க வழி தெரியலையே, எங்குது இது ரெண்டு பெருசு சுத்திக்கிட்டே வந்து வழி தெரியலையேங்குது. வழி தெரியாத அளவுக்கு திருக்கோயில வைத்தார்கள். ஏனென்றால் நீ சுத்தி வா, காலால் இறைவனை சொல்லி வாயால் சொல்லி காலால் நடந்து வா என்று. எனவேதான் அந்தோ அருள் தெரிவது என்று அளவு ஒன்று இல்லா இடர், அளவு சொல்ல முடியாத நிலையில் துன்பப்படுகிற இந்த உயிர் என்னைக்கு இறைவனுடைய அருளை பெறப்போகிறது? அப்ப இருளை அருளை பெறுவதற்குத்தான் இருளோடு வாழுகிற உயிர் தன்னை இந்த இருளை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாட்டினுடைய கடைசி நிலை. அப்ப பல உயிர்கள் தோன்றியன, அந்த உயிர்களுக்கு எண்ணிக்கை சொல்ல முடியாது. அந்த எண்ணிக்கையுடைய உயிர்கள் அனைத்தும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றன, அளவற்ற துன்பத்தை பெறுகின்றன. அந்த அளவற்ற துன்பத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற உயிர் என்றைக்கு இறைவனுடைய திருவருளை பெறப்போகிறது தெரியவில்லை என்று முடிக்கிறார். இடையிலே அவர் சொல்லுவது அறிவு இருக்கலாம், ஆனால் உனக்குரிய அறிவு அல்ல. உன்னுடைய புலன்கள் இல்லை என்றால் அறிவிக்க முடியாது. உன்னிடத்தில் மலங்கள் சேர்ந்திருக்கின்றன, அது ஒரு மலம் இருமலம் உம்மலங்களாக இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் உன்னுடைய பெருமை திருந்திரல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், இறைவனுடைய திருவருளை என்றால் உன் திரல் என்ன ஆகும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து, உயிர் என்பது சார்ந்ததன் வண்ணம் இறைவன் சார்ந்திருந்தால்தான் சதசத்தாக இருக்கிற இந்த உயிர் இறைவனையும் அனுபவிக்க முடியும், அந்த ஜடப்பொருளையும் அனுபவித்து இறைவனுடைய திருவருளை பெற முடியும். அதுவரை அறியாமையுடைய இருள்தான் என்று பத்து பாடல்களில் உயிரின் நிலையை சொன்னார். அடுத்த பாட்டு பதியம்.